சோத்திரம். இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக வெளிப்படுத்தின புஸ்தகத்திலிருந்து லெபோதிக்க சபையினுடைய காரியத்தை நாம் சிந்திப்போம். வெளிப்படுத்தல் 3:20 வாசிப்போம்.
இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு அதை திறந்தால், கதவை திறந்தால், அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான்.
சோத்திரம். இங்கு 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால். முதல்ல வாசப்படியில் நின்று ஒருத்தர் தட்டுறாரு, அதுக்கப்புறம் கதவை திறக்க வேண்டியது நம்ம வேலை. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், உள்ளே பிரவேசித்து விருந்து ஆண்டவர் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் இந்த மனுஷனும் ஆண்டவர் விருந்து கொடுக்குறார். 4 காரியங்கள் இங்கே இருக்குது. இதைத்தான் ஆரம்பத்திலேருந்து ஆண்டவர் சொல்கிறாரு. வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன்னு சொன்னால் மனந்திரும்பல அன்னையிலேருந்து சொல்லிகிட்டு இருக்கார். ஆண்டவருடைய வார்த்தை வந்த உடனே வாசப்படியில் நின்று கதவை தட்டிகிட்டே இருக்குது. ஆனால் கதவை திறக்கிற மாதிரி ஒரு அபிப்பிராயம் இல்லை. ஆமாம், பக்கத்து வீட்டில் தட்டுற மாதிரி இருக்குது. ஒரு மனுஷன் கதவை திறந்தானா அவனுக்கு ஏசு பிறந்திருக்கிறார். ஆமாம், ஆனால் அவர் கொடுக்குற சாப்பாடை மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கிறான், நம்ம அவருக்கு சாப்பாடு கொடுக்கலையே. ஆமாம், இந்த மாதிரி வசனங்களை நான் எத்தனை நாளைக்கு ஆண்டவர் எனக்கு அனுமதிப்பார்னு எனக்கு தெரியாது. ஆனாலும் என்னுடைய சத்தத்தை நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருக்கிறேன். புஸ்தகம் சீக்கிரம் வெளியே வரப்போகுது. ஏன்னா நாட்கள் வேகமாக கடந்து போகிறது. ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலையை கட்டளையிட்டு இருக்கிறார். அதனால் என்னுடைய வேலையை முடிக்கிறதுக்காக நான் இரவும் பகல இருந்து அந்த காரியத்தை தொடர்ந்து செஞ்சிட்ருக்கிறேன். சோத்திரம். அந்த காரியத்தை முழுவதும் செய்யும்படியான பலத்தை ஆண்டவர் எனக்கு தரணும். அப்போ தினந்தோறும் ஆண்டவர் நின்று கதவை தட்டுகிறார், மனந்திரும்புன்னு. ஆனால் கதவை திறக்கிற மாதிரி ஒரு ஐடியா இல்லை. ஆனால் கதவை திறந்தவங்களுக்கு விருந்து கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தா விருந்து இல்லை. விருந்துனா இருதய கதவை திறக்கும் பொழுது அங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, என்ன நடக்குது, மனம் திரும்புகிறோம், இருதய கதவை திறந்தாச்சு. அதுக்கு அடுத்து என்ன நடக்குது, உள்ள பிரவேசிக்கிறாரு. பிரவேசித்து நம்மளுக்கு விருந்து கொடுக்குறாரு. அந்த விருந்தை எப்படி சாப்பிட்றது, அது வந்து கடைசி. அது வந்து நம்ம ஆண்டவர் கொடுக்குற விருந்து. ஆண்டவர் கொடுக்குற விருந்து இப்போ நம்ம சாப்பிட்ணும். எப்படி சாப்பிட்லாம், வெளிப்படுத்தல் 19:6-9 வாசிப்போம். சோத்திரம். முதல்ல சாதாரணமாக விருந்து சாப்பிட்டது வேற, கல்யாண விருந்து சாப்பிட்றது வேற. சாதாரண விருந்து சாப்பிட்றதுக்கு மனுஷன் திண்டாடுறாங்க, முடியல, ஜீரணம் பண்ண முடியல, முழுங்க முடியல. அப்போ எப்படி கல்யாண விருந்து சாப்பிட்றது? கல்யாண விருந்துனா நிறைய வகையான சாப்பாடு இருக்கும், ருசியான சாப்பாடு இருக்கும். ஆமாம், அது கல்யாணம் நடத்துகிறாள் எப்பேற்பட்ட வசதி இருக்கானோ அதுக்கு தகுந்த மாதிரிலாம் இருக்கும். ஏழை கல்யாணம்னா அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும், மீடியம் கிளாஸ்னால் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும், சேட்டு கல்யாணம்னா அப்படி இருக்கும், மினிஸ்ட்ரி கல்யாணம்னு அப்படி இருக்கும். இங்கே ராஜா வீட்டு கல்யாணம். ஆமாம், ஆனால் சாப்பிட்லாம். இங்கே சாதாரணமாக கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு பழகினவங்களுக்கு அங்கே போனால் சாப்பிட்லாம். இங்கே வந்து சாப்பிட்றதுலேயே ஆரம்பத்துலேயே தகராறா இருக்குதே, எப்படி சாப்பிட்றது, அதைய எப்படி சாப்பிட்லாம் சொல்லுங்கள் பார்ப்போம். இருதய கதவை திறந்த உடனே முதல்ல ஆண்டவர் விருந்து கொடுக்குறாரு. அந்த விருந்த எப்படி சாப்பிட்றது? சோத்ரா, நானே சொல்லிடுறேன். முதல்ல கதவை திறந்த உடனே இருதயத்தில் தேவனுடைய வார்த்தை பிரவேசிக்குது, அதுதான் விருந்து. அதை சிந்திச்சு தியானிச்சோம்னா அதை சாப்பிட்றதுன்னு அர்த்தம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, தேவனுடைய வார்த்தை வாய்க்கு சமீபமாக இல்லாமல் நீ இருதயத்துக்கு சமீபமாக கொண்டு போங்கிறாரு. ரட்சிக்கப்படுற ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ரோமர் 10 இருக்குது, இந்த விருந்தை சாப்பிட்றதுக்கு நீ அமெரிக்கா போக வேண்டாம், லண்டன் போக வேண்டாம், போய் கஷ்டப்பட்டு உட்காந்து படிக்க வேண்டாம். நீ தேவனுடைய வார்த்தையை உனக்கு சமீபமாயும் உன் இருதயத்துக்கு சமீபமாயும் உன் வாய்க்கு சமீபமாயும் இருக்கிறது. ரோமர் 10:6-8 வாசிப்போம். இந்த வார்த்தையை வந்து வாயில நாம் அறிக்கை பண்ணி ஆண்டவர் ரட்சிப்பை ஏற்றுக்கொண்டோம். ஆனா வாயில தான் அறிக்கை பண்ணிருக்காங்களே ஒழிய அந்த வார்த்தை இல்லை, அங்கே தான் பிரச்சனையே. அப்போ முதல்ல தேவனுடைய வார்த்தையை இருதயத்துக்கு சமயமாக கொண்டு போயாச்சுன்னா அங்கே உடனே விருந்து நடக்கும். அப்படின்னா சிந்திச்சு தியானிக்கிறதுல நிறைய அதனுடைய அர்த்தங்கள் புரியும். ஒரு மனுஷன் பரலோக ராஜ்யம் வந்து கடுகு விதை கொப்பாக இருக்கிறது, அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்து அதை வந்து வளர்ந்து அது பெரிய மரமாகி கனி கொடுக்கறதுக்கு ஒப்பாக இருக்கிறது. அப்படின்னா கடுகு விதை அளவு ரொம்பவும் எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல தெளிவாக தெரியக்கூடிய ஏதாவது ஒரு வசனத்தை எடுத்து இருதயத்தில் முளைக்க போடணும். இருதயத்தில் முளைக்க போட்டால் என்னாகும்? கொஞ்சம் வளரும். எப்படி வளர்றது? கரெக்டு, சிந்திச்சு தியானிச்சு அடிக்கடி தண்ணியை ஊற்றணும். அதை கவனமாக சிந்திச்சு தியானிக்கும் போது அது பெரிய மரமாயிடும். அப்புறம் ஒரு கடுகு விதை சின்ன விசுவாசத்தை சிந்திச்சு வரும்பொழுது அது பெரிய நிறைய விசுவாச வார்த்தைகளை நம்மளுக்கு கொடுக்கிறது. ஆனால் இன்றைக்கு அதுக்கு பதிலாக தேவனுடைய வார்த்தை வாய்க்கு மட்டும் சமீபமாக இருக்கிறது, தேவனுடைய வார்த்தை இருதயத்துக்கு தூரமாக இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, வாசப்படியிலே நின்று கதவை தட்டுகிறேன், இருதய வாசப்படி அருகே நிற்கிறேன், நீ கதவை தர. அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை உன்னுடைய இருதயத்துக்கு சமயமாக கொண்டு போய் நிறுத்து. ஆனால் அதுதான் முடியாத காரியம். ஆமாம், ஆகாயத்து பறவைகள்லாம் தங்குச்சுன்னா நம்முடைய சிறிய அளவு விசுவாசத்தை சிந்திச்சு தியானிச்சு நாம் பெரிய நிறையா தேவனுடைய வார்த்தைகளை புரிஞ்சு கொள்ளும் பொழுது அதை கேட்பதற்கு நிறைய பேர் நான் அதை தேடி வருவாங்க. ஆமாம், வெளிநாட்டிலேருந்து வருவாங்க, உள்நாட்டிலேருந்து வருவாங்க. ஆனால் அந்த எளிமையாக புரியக்கூடிய வார்த்தையும் கூட இருதயத்தில் வச்சு சிந்திக்கிறதுக்கு முடியல, கஷ்டமாக போச்சு. எசேக்கியேல் 14:1-6 வாசிப்போம்.
இஸ்ரவேலுடைய மூப்பரில் சிலர் என்னிடத்தில் வந்து எனக்கு முன்பாக உட்கார்ந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, இந்த மனுஷர் தங்கள் நரகரான விக்கிரகங்களை தங்கள் இருதயங்களின் மேல் நாட்டி இருதயத்தின் மேல் நாட்டி தங்கள் அக்கிரமமாகி இடர்களை தங்கள் முகத்துக்கு எதிராக வைத்துக் கொண்டிருக்கிறார்களே, இவர்களிடத்தில் விசாரிக்க தகுமா? ஆகையால் நீ அவர்களோட பேசி சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாரில் தன்னுடைய நரகரான விக்கிரகங்களை தன் இருதயத்தின் மேல் நாட்டி அதன் அக்கிரமமாகி இடர்களை தன் முகத்திற்கு எதிராக வைத்துக் கொண்டிருக்கிற எவனாயிலும் தீர்க்கதரிசியிடத்தில் வந்தால், கர்த்தராகிய நான் இஸ்ரவேல் வம்சத்தாருடைய இருதயத்தில் இருக்கிறதை பிடிக்கும்படியாக அப்படிப்பட்டவனுடைய நரகரான விக்கிரகங்களின் திரட்சிக்கு தக்கதாக உத்தரவு கொடுப்பேன். அவர்கள் எல்லாரும் தங்கள் நரகரான விக்கிரகங்களை பின்பற்றி என்னை விட்டு பேதலித்து போனார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகையால் நீ இஸ்ரவேல் வம்சத்தாரை நோக்கி, திரும்புங்கள், உங்கள் நரகரான விக்கிரகங்களை விட்டு திரும்புங்கள், உங்கள் சகல அருவறுப்புகளையும் விட்டு உங்கள் முகங்களை திருப்புங்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். இஸ்ரவேல் வம்சத்தாரிலும் இஸ்ரவேலில் தங்குகிற அந்நியரிலும் என்னை பின்பற்றாமல் பேதரித்து தன் நரகரான விக்கிரகங்களை தன் இருதயத்தின் மேல் நாட்டி தன் அக்கிரமமாகிய இடங்களை தன் முகத்துக்கு எதிராக வைத்துக் கொண்டிருக்கிற எவனாகிலும் தீர்க்கதரிசியின் மூலமாக என்னிடத்தில் விசாரிக்க வந்தால் அவனுக்கு கர்த்தராகி நானே உத்தரவு கொடுத்து அந்த மனுஷனுக்கு விரோதமாக என் முகத்தை திருப்பி அவனை அடையாளமாகவும் படமொழியாகவும் வைத்து அவன் என்னை ஜனத்தின் நடுவில் இராதபடிக்கு சங்கரித்து போடுவேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள்.
போதும். தேவனுடைய வார்த்தைய இருதயத்துக்குள்ள வைக்காம வாயில வச்சுக்கிட்டு அப்ப இருதயத்துல வேற என்ன இருக்குது? இருதயத்துல தேவனுடைய வார்த்தை இல்ல, நரகலான விக்கிரகம். ஆமா, அங்க வந்து கதவை திறக்க முடியாம இருக்கிறது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா உள்ள வந்து வேற ஒண்ணு இருக்குது. இருக்கிறான், அது பொருளாசி ஆகிய விக்கிரகம். ஆமா ஆமா, ஏதோ ஒரு விக்கிரகம் முன்னால முந்தி நிக்குது. அது ஏதோ ஒண்ணு, எதுவா இருந்தாலும் சரி, ஒரு விக்கிரகம் வந்து இருதயத்துக்கு நடுவுல நிக்குதாங்க. அது வந்து அதுதான் முன்னால இருந்து எல்லா வேலையும் செய்து. விக்கிரகம் சொன்னா தேவனால் தேவனுக்கு விரோதமான ஏதோ ஒரு காரியத்தை வைத்துக்கொண்டு அந்த கருத்தை இருதயத்தினுடைய மையமாக வைத்துக்கொண்டு அதிலே தங்களுடைய வாழ்க்கையை செலவழித்து கொண்டிருப்பது. சிலவங்க பார்த்தீங்கன்னா படிக்கணும், அதான் லட்சியம். இன்னொருத்தனுக்கு ஏமாத்தணும், இன்னொருத்தனுக்கு திருடணும், இன்னொருத்தனுக்கு பொய் சொல்லணும். ஏதோ ஒரு காரியத்தில் ரொம்ப திறமையாக இருப்பான். அவன் எதனால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அடிமையாக இருக்கிறான். அவனால் ஜெயிக்கப்பட்டது என்னன்னு கேட்டிங்கன்னா அவனுடைய இருதயத்தில் இருக்கிற விக்கிரகமாக இருக்கிறது. இந்த விக்கிரகத்தை தூக்கி போடணும்னு சொன்னால் மாட்டேங்கிறான். ஆனால் இந்த விக்கிரகத்தை தூக்கி போடாமல் தீர்க்க தரிசனம் கேட்கறதுக்கு ஊர் ஊராக ஓடுறான். அப்படி ஒன்று ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நீ முதல்ல இருதயத்தில் வச்சிருக்கிற அந்த விக்கிரகத்தை தூக்கி போடுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் அந்த விக்கிரகத்தை தூக்கி போட மாட்டேன், எனக்கு தீர்க்க தரிசனம் வேணும்னு சொன்னால் அவனை ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா பழமொழியாகவும் அடையாளமாகவும் வைக்கிறார். அப்போ வெளிப்படையாக பேச்சளவில் தேவனுடைய வார்த்தை இருக்கிறது, ஊழியம் இருக்கிறது, ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கிறது. இருதயத்தில் வேற ஒரு விக்கிரகம் உட்காந்துட்டு இருக்குது. அதை தூக்கி போட்டு தேவனுடைய வார்த்தையை வச்சு சிந்திச்சு தியானிக்கும்னு சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. பேதழித்து போனார்கள் அப்படின்னு சொன்னால் மாறுபாடான சந்ததி, இப்படின்னா அப்படிங்கிறாங்க, அப்படின்னா இப்படிங்கிறாங்க, எதுக்கும் ஒத்து வர மாட்டேங்குது. ஆனால் தேவனுடைய வார்த்தை வேணும், தீர்க்க தரிசனம் வேணும், இதுக்கு என்ன பண்ணலாம், அதுக்கு என்ன பண்ணலான்னு ஓடி ஓடி கேட்பாங்க. ஆனால் அதுக்கு என்ன பண்ணலாங்கிறது ஆண்டவர் சொல்கிறாரு, முதல்ல என்னுடைய வார்த்தையை கொண்டு போய் உன்னுடைய இருதயத்தில் வை, அப்போ தானே எல்லாம் சரியாக போயிடும். ஏன்னா ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தை வச்சுக்கிட்டு ஆண்டவரை தேடி தேடி போனால் ஆண்டவர் வந்து விரோதியாக தான் இருக்கிறார். ஆண்டவருக்கு என்ன காரியம் பிடிக்குமோ அதையே நம்முடைய இருதயத்தில் வச்சுக்கிட்டு நம்ம ஆண்டவர் சமூகத்தில் போகும்போது பரவாயில்ல, கடுகு விதைனாலும் ஒரு சின்ன விதைனாலும் அது இருக்குது, இவனுக்கு நம்ம உதவி செய்யலாம்னு ஆண்டவர் செய்கிறார். அப்படியாக ஆண்டவர் வாசப்படியிலேன் என்று கதவை தட்டுகிறார். இங்கே திறக்க முடியல, திறக்க முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் உள்ளே வந்து வேற ஒரு விக்கிரகம் இருக்கிறது. கதவை திறந்தால் ஒருத்தனுக்கு கிறிஸ்மஸ்ஸு, இல்லைன்னா கிறிஸ்மஸ் இல்லை. ஆமாம், ஆண்டவர் கொடுக்குற விருந்து சாப்பிட்டா புது வருஷம், இல்லாட்டினா பழைய வருஷம். ஆண்டவருடைய வார்த்தையை சிந்தித்து தியானிக்கிறவங்களுக்கு என்றைக்குமே புதிய வருஷம். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தைகள் புதியவைகளாக இருக்கிறது. அதை சிந்திக்கும் போது தான் நம்மளுக்கு தெரியும். எல்லாமே புரிகிற மாதிரி ஆண்டவர் வந்து நேரடியாக எழுதி வைக்கலை, எல்லாமே ஊமையாக தான் எழுதி வச்சுருக்காரு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஊமையாக வச்சுருக்கிறதையே வச்சு வியாபாரம் பண்ணிடுறாங்க. இன்னும் தெளிவாக எழுதி கொடுத்தாச்சுன்னா அவ்வளோ தான், யாரையும் கையில் பிடிக்க முடியாது. அதனால் உனக்கு தேவனுடைய வார்த்தை வேணும்னா நீ தேவனுடைய வார்த்தையை இருதயத்தில் கொண்டு போய் வச்சு சிந்திச்சு தியானித்து நீ வந்து பேசுனீன்னா அது உனக்கு விருந்து. அந்த கடுகு விதையை பெருசாகும் போது ஆகாயத்து பறவைகளை வந்து அது மேலே உட்காரும். சோத்திரம். நீதிமொழிகள் 8:34 முப்பத்தி நாலுலேருந்து 36 வரை.
என் மாசப்படி நித்தம் அளித்திருந்தேன், என் கதவு நிலையே காத்திருந்தேன். எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவார். என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறார். கர்த்தருக்கும் தயவையும் தருவார். எனக்கு விரோதமா பாவம் செய்கிறவனோ தன் ஆத்மாவை சேதப்படுத்துகிறார். என்னை வெறுக்கிறவர்கள் யாவரும் மரணத்தை விரும்புகிறவர்கள் என்று
சொல்லுகிறார். நித்தம் வாசப்படியிலே நிலைத்திருந்து எப்பொழுதுமே தேவனுடைய வாசப்படி. தேவனுடைய வாசப்படின்னு என்னவா இருக்கும்? என் வாசப்படியிலே நித்தம் விழித்திருந்து வாசப்படினா சரித்திரத்தினுடைய இல்ல கடந்து போற இடம். இன்னைக்கு ஒரு படிக்கட்டு, நாளைக்கு ஒரு படிக்கட்டு, அப்படி. அப்போ தேவனுடைய வாசப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா காலங்கள். நம்ம சின்ன வயசுலேருந்து 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம்னு வந்துருக்குறோம். ஆனால் அந்த நாளை எழுறோமா? நாளை என்றதில்லை. அப்போ அந்த நாட்கள் வந்து தேவனுடைய சமூகத்திலேருந்து வருகிறது. தேவன் அதிகாரம் கொடுத்தாதான் ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு நாள் உயிர் வாழ முடியும். இல்லைன்னா அவன் உயிர் வாழ முடியாது. அப்போ தேவனுடைய வாசப்படி அப்படின்னா தேவன் கொடுக்குற அந்த காலத்தையும் அறிவையும் எப்பொழுதுமே தன்னுடைய இருதயத்துக்கு பக்கமாக கொண்டு வந்து தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கணும். அப்படின்னா ஏதாவது தப்பு பண்ணிட்டானா, இருதயத்தில் சந்தேகம் இருந்தா, ஏதாவது பிரச்சனைனா நேரம் என்ன பண்ணணும்? தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிறதுக்கு போகணும். அதை விட்டு போட்டு தீர்க்கு தரிசிக்கிட்ட ஓடுனா அவன் காசை வாங்கிட்டு எதையானு சொல்லி விட்டுருவான். அப்போ தேவனுடைய வார்த்தையை விரும்பாம இருக்கிறவங்கள் மரணத்தை விரும்புகிறார்கள். அப்போ தேவனுடைய வார்த்தையை நாம் எப்பவுமே நம்முடைய இருதய வாசப்படிய நாம் திறந்து நம்ம இதை ஏற்றுக்கொள்ளணும். அதுக்கு நம்ம தேவனுடைய வாசப்படிக்கு நம்ம கடந்து போகணும். வாசப்படின்னு சொன்னால் ஆலயத்துக்கு அல்லது தேவனை தேடுவதற்கு அல்லது தேவனுடைய சமூகத்திற்கு ஓடுவது. அப்போ தேவன் இருக்கிற இடத்தை நாடி போவது வாசப்படி. அப்போ தேவனை தேடாமல் இவங்க வந்து வேறு மாதிரி சொந்தமான காரியங்களை தேடி தேடி போனாங்கன்னா அது வந்து அவங்களுக்கு பயன் கொடுக்காது. தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவர்கள் தங்கள் ஆத்மாவை சேதப்படுத்துகிறார்கள். அப்போ தேவனுக்கு விரோதமாக, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக இருதயத்தில் வைக்காம எங்கெங்கேயோ போய் தேடினா அவனுடைய ஆத்மா வீணா சேதம் அடைந்துடும். அப்போ அவர்கள் எல்லாருமே மரணத்தை விரும்புகிறார்கள். யாக்கோபு 5:9 இன்னொரு வசனம் வாசிப்போம். மத்தேயு 24:33 தீர்க்கு தரிசனம் நிறைவேறுகிற காலகட்டத்திலே அவர் வந்திருக்கிறார். அப்படின்னா தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி அந்த வசனங்கள் எல்லாமே சொல்லிட்டு வருது. அப்ப தேவனுடைய ராஜ்யம் துவங்குவதற்கு ஆரம்பமாகிற நேரத்திலே அவர் வந்திருக்கிறார். அப்போ தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அநேக வசனங்களில் வாசிக்கிறோம். அப்போது நம்ம ஒருவரை ஒருவர் போட்டியிடாதபடி, சண்டை போடாதபடி தேவனுடைய ராஜ்யத்திற்கு நம்ம கடந்து போகணும். அல்லது சரித்திரத்தில் தேவனுடைய தீர்க்க தரிசனங்கள் ஒவ்வொன்றாய் நிறைவேறி கொண்டு இருக்கிறது. நாம் அந்த தீர்க்க தரிசனங்களை சுதந்தரிக்கும்படியாக நாம் வந்து முன்னேறி செல்ல வேண்டும். லூக்கா 12:35-40
உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும் போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள். எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள். அவர் அறை கட்டி கொண்டு அவர்களை பந்தியிருக்க செய்து சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் இரண்டாம் ஜாமத்திலாவது மூன்றாம் ஜாமத்திலாவது வந்து அவர்கள் அப்படியே இருக்க கண்டால் அவ்வூழியக்காரர் பாக்கியவான்கள். திருடன் இந்த நேரத்தில் வருவான் என்று வீட்டு எஜமானுக்கு தெரிந்திருந்தால் அவன் விடுத்திருந்து தன் வீட்டை கண்ணமிடவிட்டான் என்று அறிந்திருக்கிறீர்கள். அந்தபடியே நீங்கள் இணையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார். ஆகையால் நீங்களும் ஆயத்தமாக இருங்கள் என்றார்.
போதும். அப்போ நினையாத நேரம் அப்படின்னு சொன்னா நம்ம எதிர்பார்க்கிற அளவுக்கு தேவனுடைய திட்டங்கள் பூமியில நடக்காது. 36 தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும் போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷனுக்கு ஒப்பாக இருங்கள். அப்படின்னா மனுஷன் நினைக்கிற மாதிரி தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறாது, மனுஷன் நினைக்கிற மாதிரி தேவனுடைய ராஜ்யம் வராது. தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி ஆண்டவர் என்னென்ன காரியங்கள் சொல்லியிருக்கிறாரோ அந்த காரியங்களின்படி தான் வரும். அதனால் மனுஷன் என்ன பண்ணணும்னா எப்பவுமே தேவனுடைய வார்த்தைக்காக தன்னுடைய இருதய கதவை திறந்து அவருக்காக காத்திருக்க வேண்டும். மனசை நினச்சிக்கிட்டே இருப்பான், இன்னும் நாம் ஒரு 5 வாழுவோம், 10 வாழுவோம், அதுக்குள்ளே ரசிக்கப்பட்டு மனம் திரும்பி நல்லாயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவனுடைய மூச்சு எப்போ அவனை விட்டு போகுங்கிறது அவனுக்கே தெரியாது. அப்போ மனுஷனுடைய எண்ணங்களுக்கு உட்பட்டதாக இல்லை. அதனால் மனுஷன் எப்பொழுதுமே தன்னுடைய இருதய கதவை திறந்து தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது நம்மளுக்கு இப்போ கிடைச்சிருக்கிற இந்த நாளிலாவது நம்முடைய இருதய கதவை திறந்து தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டால் அது நம்மளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். மத்தேயு 25:6-13
வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாக இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கணிகளும் வந்து ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள்.
அப்போ 10 போனாங்க. இந்த ஓமை வந்து நம்மளுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். 5 புத்தி உள்ளவங்க, 5 புத்தி இல்லாதவங்க. ஆனால் மணவாளன் காத்திருக்கும்போது திடீர்னு மணவாளன் வந்து என்ன பண்ணார், கதவை திறந்துட்டார். அதில் 5 போனாங்க, 5 போகலை. போகாதவங்க வந்து என்னை வாங்கிட்டு வந்துட்டு கேட்குறாங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உங்களை அறியான்னு சொல்லிட்டார். அப்போ புத்தி உள்ளவர்கள் புத்தி இல்லாதவர்கள், இதுக்கு என்ன அர்த்தம்? தீவெட்டி எல்லாத்துக்கிட்டையும் இருக்குது. எல்லாரும் தூக்க மயக்கமாக தூங்கிட்டாங்க, எல்லாரும் காத்திருந்தாங்க. தீவெட்டி எல்லாத்துக்கிட்டையும் இருக்குது.
புத்தி உள்ளவர்கள் எப்போதும் எதிர்பார்த்துட்டு
இருந்தாங்க. அல்ல, கரெக்ட். ஆனால் 10 தூங்கிட்டாங்களா? இல்லை, அது கரெக்டான பதில் இல்லை. இந்த வசனத்துலேயே அதுக்கு உண்டான அர்த்தம் இருக்குது. எப்படி புத்தி உள்ளவர்களாக மாறினாங்க, புத்தி இல்லாதவங்களாம் எப்படி மாறினாங்க? தீவெட்டி பயலன்னு என்ன அர்த்தம் சொல்லுங்க பாப்போம். கரெக்டு, ஜூஸ் பேப்பர் வேண்டாம். ஆமாம், அந்த தீவெட்டி எல்லாத்துக்கிட்டையும் இருக்குது. ஆனால் எண்ணெய் பாத்திரம் இருக்குதா, எண்ணெய் இருக்குதா? இல்லை, பாத்திரம் இருந்தால் தான் எண்ணெய் வாங்க முடியும். ஆமாம், எண்ணெய் வந்து விற்கிறாங்க. இதுக்கு வந்து எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, எண்ணெய்னா பரிசு தாவிங்கிறாங்க. அப்போ பரிசு தாவினு எந்த கடையில் விற்கும்? அப்போ அதனுடைய அர்த்தம் தப்பு. ஆமாம், பாத்திரம் இருந்தால் தான் எண்ணெய் வாங்க முடியும். பரிசுத்தாய் வாங்கிறதுக்கு கடைக்கு போனா அவன் முதல்ல கேட்பான் பாத்திரம்
எங்கன்னு.
அந்த அந்த பாத்திரம் கிடையாது, இது ரெச்சிப்பின் பாத்திரம். முதலாவது ரெச்சிக்கப்பட்டிருக்கணும், அப்போதான் எண்ணெய். எண்ணெய்னா அப்பப்போ செய்கிற தவறுகளை திருத்துறதுக்கு உண்டான மனப்பக்குவம். தவறு செஞ்சாச்சா உடனே தேவனுடைய வாசப்படிக்கிட்ட போய் நிற்கணும், ஆண்டவரே நான் பாவம் செய்தேன், என்னுடைய தவறை எனக்கு மன்னியும், நான் இந்த மாதிரி மேலும் செய்யாமல் என்னை காத்துக்கொள்ளும். அப்போ அதுக்கு என்ன பண்ணு ஏது பண்ணு, ஒவ்வொரு நாளும் தன்னை திருத்தி திருத்தி முன்னேறி கொண்டே இருக்கிறது. இந்த உலகத்தில் நீதிமான் ஒருவனும் இல்லை. அப்போ ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆளுகளை நீதிமான்களாக பிரித்தெடுக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, தவறு செய்யும்போது உணர்ந்து அதை திருத்துகிற மனுஷங்களை ஆண்டவர் நீதிமான்களாக பிரித்தெடுக்கிறார். அதை விட்டு போட்டு நான் செஞ்சதுக்கு ரொம்ப கம்மி தான், அவன் செஞ்சது ரொம்ப அதிகமாக இருக்குது, நான் 10 ரூபா ஏமாத்தினா அவன் 100 ரூபா
ஏமாற்றிருக்கிறான்,
ஆமாம் அவனை விட நான் பரவாயில்ல, அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்காங்களோ ஒழிய, ஆனால் இவனும் குற்றவாளி அவனும் குற்றவாளி. அப்படி ஒருவரை ஒருவர் வந்து மெச்சிக்கிட்டு தான் நீதிமான் ஆயிக்கிறாங்களே ஒழிய, தங்களுடைய தவறை உணர்ந்து மனம் திரும்புவதற்கு மனசில்லை. அப்போ ரட்சிப்பின் பாத்திரம் இருக்கிறவங்களுக்கு தங்களுடைய தவறை திருத்தக்கூடிய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ள மனப்பக்கம் இருந்தால் தான் அந்த விளக்கு எரியும். இல்லாட்டினா அந்த விளக்கு என்ன பண்ணும், விளக்கு எரிஞ்சிட்ருக்கிற விளக்கு என்ன, எரிஞ்சிட்ருக்கிற விளக்கு மங்கி எறியும், மங்கி எரிஞ்சு எண்ணெயே இல்லாமல் அமைஞ்சு போச்சு புகையும். அதனால தான் புகையிற கொல்லிக்கட்டைன்னு பைபிளில் வசனம் இருக்குது, ரெண்டு புகையிற கொல்லிக்கட்டையாக இருக்கிறாங்க. சவுலா, சவுல் வந்து எரிகிற புகைகிற கொல்லிக்கட்டை. அப்படி தேவனுடைய வார்த்தைகளை பெற்று அதை பின்வாங்கி போய் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை சேர்க்காமல் அவர்கள் என்னென்ன தெரிகிறதோ அவர்களாகவே பேசி கொண்டு இருக்கும் பொழுது அந்த தீவெட்டி புகையுது. யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான்னு சொல்லிட்டு நம்ம வசனத்தில் வாசிக்கிறோம். அதுபோல் எரிஞ்சு பிரகாசிக்கிற விளக்கு தீவெட்டி அமைஞ்சு போச்சுன்னா என்னாகும், அவ்வளோ புகையாக வரும். அந்த புகை வந்து முதல்ல என்ன பண்ணும், கண்ணை தான் முதல்ல குத்தும் தாக்கும். அப்படி தேவனுடைய ஊழியங்களில் அல்லது தேவனுடைய காரியங்களில் நிலைத்திருந்து மற்றவர்களுக்கு நன்மை செய்து ஊழியங்களை செய்து வந்தவர்கள் ஊழியத்தில் பின்வாங்கி போகும் பொழுது அவர்கள் செய்கிற கிரியைகள் மற்றவர்களை வெகுவாக பாதிக்கும். அதனால் புகையிற கொல்லிக்கட்டை ஆகாமல் இருக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் ஊற்றினா ஆட்டோமேட்டிக்காக அது எரியும், அதான் மங்கி எரிகிற திரியை அணைக்காமல். ஆண்டவர் அணைக்க மாட்டார், அணைக்கிறது எரிய வைக்கிறது உன்னுடைய கையில் தான் இருக்குது. எரிய வைக்கணுமா எண்ணெய் ஊற்று, அதுக்குன்னு பரிசுத்தாவியை தேடி தேடி ஓடி போய் வாங்கினோம்னா அதில் எரியாது. ஆமாம், திருத்திக்கணும். நம்முடைய தலைக்கு எண்ணெய் குறையாமல் இருக்கணும். நாம் செய்யும் தவறு செய்யும்போது அதை திருத்துவதற்கு தேவனுடைய ஆலோசனையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படியாக நம்முடைய தீவெட்டி அல்லது நம்ம மற்றவர்களுக்கு நன்மை செய்கிற காரியங்கள் நம்ம திருத்தும் போது மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்கும். அப்படியாக மணவாளன் கதவை திறந்த உடனே யாருக்கு யாருக்கு தங்களுடைய தவறை திருத்துகிற மனப்பக்குவம் இருக்கிறதோ அவர்கள் உள்ளே பிரவேசித்தார்கள். மற்றவங்க ஆண்டவர் உங்களை அறியன்னு சொல்லி துரத்தி விட்டார். ஆமாம், மத்தேயு 22வது அதிகாரம் 1-14 வாசிப்போம்.
இயேசு மறுபடியும் அவர்களோடு ஓமையாய் பேசி சொன்னது என்னவென்றால், பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்துக்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லா இருந்தார்கள். அப்பொழுது அவர் வேறு ஊழியக்காரரை அழைத்து, நீங்கள் போய் இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொழுத்த ஜெந்துக்கும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது, கல்யாணத்துக்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவருக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினார். அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார்கள். மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். ராஜா அதை கேள்விப்பட்டு கோபமடைந்து தன் செயலைகளை அனுப்பி அந்த கொலைபாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தையும் சுட்டறிந்தார். அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமாக இருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அவாந்தராய் போனார்கள், ஆகையால் நீங்கள் வழிச்சந்திகளிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்துக்கு அழைத்து கொண்டு வார்கள் என்றார். அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழிகளிலே போய் தாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷன் அங்கே கண்டு, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டார். அதற்கு அவர் பேசாமல் இருந்தார். அப்பொழுது ராஜா பணிவினைக்காரன் நோக்கி, இவனை கையும் காலுமாக கட்டி கொண்டு போய் அழுகையும் பக்கடிப்பு உண்டாயிருக்கிற புறமான இருளே போடுங்கள் என்றார்.
அழைக்கிறதுக்காக சேவகர்கள் போகிறார்கள். ராஜா வீட்டு கல்யாணத்துக்கு சாப்பிடுறதுக்கு அழைப்பு வந்திருக்கிறது. முதல்ல யாருக்கிட்ட போறாங்கன்னா, யார முதல்ல கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டார்களோ அவர்களிடத்திலே கல்யாண விருந்து ரெடியானதுக்கு அப்புறம் ரெண்டாவது அழைப்பு போகுது. என்ன பண்ணுறாங்க எல்லாரும்? ஆமாம், எப்பா கல்யாணம் இருந்தா எனக்கு அதை விட முக்கியமான ஒரு காரியம் இருக்குது. அதனால தான் முதலே வந்து ஆண்டவர் அவனை அழைச்சிருக்கார். தேவனுடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேருக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்துருக்கிறார். அப்போ தேவனுடைய நாமத்தை ஏற்றுக்கொள்ளும் போது தேவன் அவர்களை அழைத்திருக்கிறார். ஆனால் கல்யாணம் விருந்து ரெடி ஆனதுக்கு அப்புறம் திரும்பவும் போய் அழைக்கும் போது, நான் ஒரு வயலை கொண்டேன், நான் ஏறுமாடை கொண்டேன், வியாபாரம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து தயவாய் மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல சொல்லுது. ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, அந்த சேவகரை பிடிச்சி அடித்து கொலை பண்ணுறானுங்க. ஏன் கல்யாண விருந்துக்கு கூப்பிட்டவனை என்ன பாவம் பண்ணாவன்? கூப்பிட்றதுக்கு வந்ததே தப்பு, நீ ஏன் இதுக்கு வர்ற? அவ்வளோ கோபமாக இருக்காங்க பாருங்கள். அழைக்கப்பட்டவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, அழைக்கப்பட்டவர்கள் யாராக இருப்பாங்க? கிறிஸ்தவர்கள். அழைக்கப்பட்டவங்க கிறிஸ்தவங்க. வயலை கொண்டு எனக்கு கல்யாணம் இருந்து முக்கியம் கிடையாது, எனக்கு எனக்குன்னு ஒரு ஊழியம் இருக்குது. ஆமாம், ரெண்டு ஏறுமாடை கொண்டு எனக்கு சர்ச்சும் இருக்குது, கிராமங்களையும் இருக்குது, அதை பார்க்க போகணும். கல்யாணம் வந்து எனக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இல்லை நீ கண்டிப்பாக வரணும், ஆண்டவர் உன்னை தான் அழைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பிடிவாதம் பண்ணி சொல்லும்போது அவனுக்கு இவனுக்கு சண்டையாகி போயிடுது. அடிதான் கடைசியில் எஜமான்கிட்ட போய் சொல்லும்போது, சரி அவனுக்கெல்லாம் கிடக்கிறான்னு விட்டுரு, நீ போய் என்ன பண்ணு, வழியிலையும் பெருவழியில் இருக்கிறவங்கள கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு வா. பெருவழிகள் இருக்கிறவங்கன்னு சொன்னால் இந்த உலகத்தினுடைய காரியங்களில் வேகமாக போயிட்டுருக்கிறவங்க, ஆமாம் பைபாஸில் போயிட்டுருக்கிறவங்க, வேலையில்லாமல் சும்மா நின்றுட்டுருக்கிறவங்க, இவங்களெல்லாம் போயிட்டு, எப்பா எப்பா இப்படி முக்கியமான ஒரு காரியம் இருக்குது, இதெல்லாம் கஷ்டப்பட்டு தயார் பண்ணார், இவனை கூப்பிட்டதுக்கு அவனுக்கு வராமல் போயிட்டானுங்க. சூப்பரான சாப்பாடு, சூப்பரான வசனம், நல்ல ஆவிக்கும் ஆத்மாவுக்கும் நல்ல திருப்தியாக இருக்கக்கூடிய வசனங்களை ஆண்டவர் கொடுக்குறாரு, நீ வா அப்படின்னு சொல்லி வலு கட்டாயம் பண்ணி கூட்டிகிட்டு
வந்துட்டாங்க.
ஆ, அதுக்கு என்ன காரணம் பார்ப்போம். ஆ, வஸ்திரம் இல்லாமல் இருக்கான்.
ஏன்
ஆ கல்யாண வஸ்திரம் வேணும். என்ன வஸ்திரம்? கல்யாண வஸ்திரம் வந்துட்டான். வஸ்திரம் வந்துட்டானா? வஸ்திரம் வாங்கிட்டு
வந்துட்டானா?
உள்ள வரும்போது இல்லை, அவனுக்கு அந்த வஸ்திரம் இருக்கிறது, அதுக்கு உண்டான ஒரு அர்த்தம் இருக்குது பைபிளில். எப்படி கல்யாண வஸ்திரம்
வாங்கினாங்க?
இல்லை இல்லை இல்லை, வஸ்திரத்துக்கு அர்த்தம் என்ன சொல்லுங்க பாப்போம். நீதியின் வஸ்திரம், இன்னும் கூட கொஞ்சம் வியாக்கியானம் பண்ணி சொன்னா எப்படி
இருக்கும்?
ஆ, வாசிங்க, அதை எங்க கண்டுபிடிச்சு வாசிக்க பாப்பா. எப்படி கல்யாண வஸ்திரம் இல்லாம உள்ள பூந்தான்? எல்லாம் சொல்றாங்க பரலோகத்துல தான் கல்யாணம் நடக்குது, பரலோகத்துக்குள்ள அவன் போயிட்டான், அப்புறம் அங்கிருந்து பரலோகத்திலேருந்து தள்ளி விட்டாருங்கிறான், ஏன்னா மத்திய ஆகாயத்தில் கல்யாணம் நடக்குது அப்படின்னு பைபிள் இல்லாத ஒரு காரியத்தை நீங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. கல்யாணம் பூமியில தான் நடக்குது. ஆ, அப்படி நீதினா இன்னும் அதுக்கு வியாக்கியானம் எப்படி சொல்லலாம்? கல்யாண வஸ்திரத்துக்கு இன்னும் கூட எப்படி அதை வியாக்கியானம் பண்ணி புரியற மாதிரி கொண்டு வரலாம். நீதிகளைன்னு சொன்னா நீதியின் கிரியைகள். அப்ப வசனம் இருக்குது அவனுக்கு அப்படின்னா அவனுக்கு கிரியும் இருக்கணும். ஆமா, என்ன தெரிஞ்சிருக்குதோ அந்த நற்கிரியில் இருக்கணும். நற்கிரி இல்லாம டெய்லி கல்யாணம் வந்து சாப்பிட்டுட்டே இருக்கிறான் நான் மட்டும். ஆமா, கையை மட்டும் இப்படி இறுக்கி கட்டி வச்சிருவேன் நான், என் கையும் என் கையை சூம்பி கிடக்குது அப்படின்னா கல்யாண வஸ்திரம் போட முடியாது. கல்யாண வஸ்திரம்னா என்ன வசனங்கள் அவர்களுக்கு புரிந்திருக்கிறதோ அந்த புரிந்திருக்கிற வசனங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும். அப்படி நடைமுறைப்படுத்தாம நான் ஒன்று பல்லவ ராஜ்யத்துக்கு போகிறேன்னு சொல்லி போயாச்சுன்னா அங்கே வந்து ராஜா வந்து செக் பண்ணுவார். செக் பண்ணும்போது நீதியின் கிரியில் இல்லைன்னா அவனை கையும் காலம் கட்டி புறமான பொருளை கொண்டு போய் போடுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதனால வந்துடலாம். அவனுக்கு என்ன நல்லது தெரியுதோ உடனே செஞ்சிடணும், அதுதான் பிரச்சனையே. இங்கே ஒரு தாளந்தை கொண்டு போய் குழி நோண்டி புதைச்சி வைக்கும் போது தான் இங்கே பிரச்சனையே வருது. எல்லா பக்கமும் ஏமாந்துட்டு நான் எப்படி இடையில பூந்து 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 நான் போயிடுவேன்ட்டு இங்கே லைனில் இல்லாமல் ஒரு ஆள் இடையில பூந்து வந்துட்டாரு. கடைசியில் என்ன பண்ணார் ஆண்டவர் வந்து கையங்காலம் கட்டி புறமா நீரில் போட்டுட்டாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? என்ன வசனம் வாயில் மட்டும் வச்சு வடை சூட்டிட்டு இருந்தானா அந்த வடரசோட வசனமும் இப்போ தெரியாமல் போச்சு. ஆமாம், உள்ளவன் எவனும் அவனுக்கு அதிகமாக கொடுக்கப்பட்டது. அப்படின்னா இருதயத்தில் தேவனுடைய வார்த்தை இருந்தது யாருக்கோ அவர்களுக்கு அதிகமான ஞானத்தை தேவன் கொடுக்கிறார். வாயில் மட்டும் தேவனுடைய வார்த்தையை வைத்து கொண்டிருந்து இருதயத்தில் தேவனுடைய வார்த்தைகள் இல்லாமல் அல்லது நற்கிரியில் இல்லாமல் இருக்கிற சமயத்தில் அவனை கையும் காலம் கட்டி அவங்ககிட்ட இருக்கிறதையும் எடுத்துட்டு ஆமாம் அவனை கொண்டு இப்போ உளறிட்டு இருக்கிறான் பைத்தியம் பிடிச்சி. நாங்கள் அப்படி பண்ணோம் இப்படி பண்ணோம், இதுதான் வசன வியாக்கியானம் அப்படி அந்த வசன வியாக்கியானம் இப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் எதையோ வந்து உடஞ்ச ரெக்கார்ட் பிளேயர் மாதிரி சொல்லிகிட்டு இருக்க வேண்டியதுதான். அப்போ அழைக்கப்பட்டவர்கள் வந்து இருதய கதவை நல்ல கெட்டியாக சாத்துட்டு வேற ஒரு வேலைக்கு போயிட்டாங்க. லூக்கா 14:15-24 வரை, லூக்கா 14:15-24 வரை.
அவர்கள் எல்லோரும் போக்கு சொல்லி தொடங்கினார்கள் போக்கு சொல்ல தொடங்கினார்கள் ஒருவன் தன் வயலை கொண்டு
நான் அகத்தியமாய் போய் அதை பார்க்க வேண்டும் என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். வேறொருவன் 5 மாடு கொண்டேன் அதை சோதித்து பார்க்க போகிறேன் என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். வேறொருவன் பெண்ணை விவாகம் பண்ணினேன் அதனால் நான் வரக்கூடாது என்றான். அந்த ஊழியக்காரன் வந்து இவைகளை தன் எஜமானுக்கு அறிவித்தான். அப்பொழுது வீட்டு எஜமான் கோபம் அடைந்து தன் ஊழியக்காரனை நோக்கி நீ பட்டணத்தின் தெருக்களிலும் வீதிகளிலும் சீக்கிரமாய் போய் ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் இங்கே கூட்டிக் கொண்டு வா என்றான். ஊழியக்காரன் அப்படியே செய்து ஆண்டவரே நீர் கட்டளையிட்டபடியே செய்தாயிற்று இன்னும் இடம் இருக்கிறது என்றான். அப்பொழுது எஜமான் ஊழியக்காரனை நோக்கி நீ பெருவழிகளிலும் வேலி அருகிலும் போய் என் வீடு நிறையும்படியாக ஜனங்களை உள்ளே வரும்படி வருந்தி கூட்டிக் கொண்டு வா. அடைக்கப்பட்டிருந்த அந்த மனுஷர் ஒருவனாகிலும் என் விருந்தை ருசி பார்ப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றான் என்று சொன்னார்.
இங்கே என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா முதல்ல அந்த அழைக்க போன ஊழியக்காரங்களை அடித்து கொலை பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவனுக்கு என்ன பண்ணுறாங்க, ஆமாம் எப்பா நம்மளை ஆளை விடு நான் உன்னை ஒன்றும் பண்ணல நீ சொல்கிறதெல்லாம் உண்மை தான் அதனால் தயவாக மன்னிச்சுக்கோ. என்ன பண்ணுறேன் எனக்கு 5 ஏர்மாடு இருக்குது அதை போய் பார்க்கணும். அப்படியெல்லாம் கிடையாது, 5 ஏர்மாடு இப்போ 5 ஏர்மாடை பிடிச்சா இப்போ தெரியும் என்னான்னு. 5 ஏர்மாடு பிடிக்கணுப்பா, அந்த 5 ஏர்மாடு எங்கே மேயுதுங்கிறத கண்டுபிடிக்கணும். வயலை கண்டுபிடிச்சாச்சு, வயலன்னா ஊழியம். 5 ஏர்மாடுன்னு என்ன? 5 விதமான ஊழியங்கள். அஞ்சு வகையான ஊழிய அழைப்பு எங்களுக்கு இருக்குது, நாங்கள் போய் கண்டிப்பாக அதுக்கு போகணும், இதுக்கெல்லாம் இப்போ வர முடியாது. அதனால் என்னை தயவாய் மன்னித்துக்கொள். அதனால் திரும்ப ஆண்டவர் இந்த வேலைக்காரங்களை பார்த்து என்ன சொல்கிறாரு, நீ போய் மொண்டி மொனவனையெல்லாம் பிடிச்சி இழுத்துட்டு வந்துரு, அவ்வளோதான், யாரும் கிடைக்கலையா, மொண்டி மொனவனை தூக்கிட்டு வந்துரு, சப்பானி தூக்கிட்டு வந்துரு. ஆமாம், சப்பானினா யார் சொல்லுங்கள் பாப்பா? ஏழை, ஏழைனா யாரு? ஆவிக்குரிய நிலைமையில தரத்தில் இருக்கிறவனுக்கு போய் இதை சொன்னா அதே நல்லா இருக்குதா, பரவாயில்லையா, ஸ்தோத்திரம், ஆண்டவர் எனக்கு வசனம் கொடுத்தாருன்னு சந்தோஷமா இருப்பான். இது அஞ்சு வகையான ஊழிய அழைப்பில் இருக்கிறவனுக்கு போய் சொன்னான்னு வைக்கலாம், அவன் என்ன சொல்லுவான், எப்பா இது என்ன இது வியாக்கியானா, எனக்கு பாரு எத்தனை ஜனங்க அங்கே இருக்காங்க. இப்போ பணக்காரங்களா ஆயிருக்கிறீங்க? இப்போ மொடவன் சொன்னா நற்கிரிகள் செய்ய முடியல எல்லாம் தெரியுது, அப்போ அவங்ககிட்ட போய் வருந்தி கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது மொண்டியாக உக்காந்துக்கிட்டு இருக்கான் பார்த்து, இதெல்லாம் எதுக்குயா தூக்கி வீசு உலக பொருளெல்லாம், உலக பொருளெல்லாம் உன்னை ஒன்றும் காப்பாற்றாது, உன்னுடைய ஆத்மாவை காப்பாற்றாது, நீ நல்லது தெரிஞ்சிருக்கேன்னு சொல்கிற உனக்கு கையுங்கால மொண்டியாக இருக்குதா, ஆண்டவருக்காக எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு நீ வா அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுறான், அவன் எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு முடவன் நடக்கிறான். இப்போ சூமனை கை இருக்கிறவன் அவனு கையை வீசி வீசி நடக்கிறான். குருடன் ஆவிக்குரிய நிலைமையில் குருடனாக இருக்கிறவனுக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்லும்போது அவன் என்ன நினைக்கிறான், ஆ பரவாயில்ல பரவாயில்ல இப்போ எனக்கு கொஞ்சம் தெரியுது அப்படின்னு அவனும் எல்லா காரியத்தையும் தூக்கி வீசிட்டு இங்கே தேவனுடைய வசனத்துக்கு ஓடி வரலாம். அப்போ இதில் ரொம்ப பரிதபிக்கப்பட்டவன் யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த அஞ்சு ஏர்மாடு வச்சுருக்கான் பாருங்க, அவன் தான் ரொம்ப பிரச்சனைக்குரிய ஆள். அப்புறம் கல்யாணம் பண்ணினா அப்படின்னா எனக்கு இதுதான் சபை, இந்த சபை தான் எனக்கு எல்லாமே, அதனால் அந்த சபையோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன், நான் அந்த சபையிலேருந்து வெளியே வரவே முடியாது, அவ்வளோதான். இப்படியாக பல காரியங்களை சொல்லி தேவனுடைய ராஜ்யத்துக்கு வராததுக்கு தங்களுடைய இருதய கதவை ரொம்ப பலமாக சாத்தி வச்சுருக்கிறாங்க. ஏசையா 65:13-14. ஏசையா 65:13-14. சந்தோஷம் தானா வரும், தேவனுடைய வசனம் மனசுக்கு புரிஞ்சிருச்சு, அதை விட சந்தோஷம் இந்த உலகத்தில் ஒண்ணுமே இல்லை. ஆத்மா வந்து சந்தோஷமாக இருக்கிறது, நம்முடைய ஆவி ஆத்மா மரணத்துக்கு பின்பாக தேவனுடைய சமூகத்தில் எப்படி இருக்கிறது, அல்லது இந்த ஆத்மாவுக்கு என்ன ஆசீர்வாதங்களை தேவன் வைத்திருக்கிறார், இந்த ஆத்மா வந்து மரணத்திலேருந்து தப்பிச்சு வந்திருக்குது இன்றைக்கி. அப்போ இந்த மாதிரி காரியங்களை ஒரு மனுஷன் தெரியும் போது பார்த்தீங்கன்னா அவனுடைய ஆவி ஆத்மா தேவனை நோக்கி சந்தோஷமாக தேவனை துதிக்கும், தேவனுடைய முகத்தவே பார்த்துட்டு இருக்கலாங்கிற போல தோணும். அப்போ எப்பவுமே தினந்தோறும் தேவனை நோக்கி அவர்கள் ஜபம் பண்ணி கொண்டு இருப்பார்கள், தேவனை நோக்கி தங்களுடைய விண்ணப்பங்களை செய்து கொண்டு இருப்பார்கள், தேவனுக்கும் அவர்களுக்கும் இருக்கிற தொடர்பு துண்டிக்காதபடி எப்போவுமே தேவனை நோக்கி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி ஆண்டவரும் ஆண்டுடைய முகத்தின் பிரகாசத்தை இவர்கள் மேல் எப்பொழுதும் பிரகாசிக்கொண்டே இருப்பார். ஆனால் இந்த இடையில கதவை சாத்திட்டு இந்த விக்கிரகத்தை கொண்டு வச்சாச்சுன்னா அவ்வளோதான், வெளிச்சம் வர்றது நின்று போயிடும். ஆமாம், அப்போ தேவனுடைய பிரகாசம் முகப்பிரகாசம் கிடைக்கல, அல்லது தேவனுடைய வார்த்தையினால் இருதயம் சந்தோஷமாக இல்லைன்னு சொன்னால் மனநோவு தான். இந்த வசனம் யாக்கான இப்படி அப்படி இப்படின்னு சின்ன வயசில் கேட்டதைவே கேட்டு கேட்டு அரைச்சமாகவே அரைச்சி அரைச்சி எங்கள் பாஸ்டர் இப்படி தான் சொல்லி கொடுத்தாரு, அந்த பாஸ்டர் அப்படி தான் சொல்லி கொடுத்தாரு, இதனுடைய அர்த்தம் இது தான் சொல்லிட்டு சொல்லி 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 அவங்களே புலம்பி புலம்பி. ஆமாம், ஆனால் என்ன தான் பேசினாலும் பார்த்தீங்கன்னா முகத்தில் ஒரு சந்தோஷமே இருக்காது. தேவனுடைய வார்த்தை இருக்கிறவங்களுக்கு முதல்ல கண்டுபிடிக்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா முகம் கொஞ்சம் பிரகாசமாக இருக்கும். தேவனுடைய வார்த்தை இருதயத்தில் இல்லைன்னா எந்த அமாவாசை இருட்டில் கொண்டு போய் நிறுத்தினாலும் அதுக்குள்ளேயும் தனியாக கருப்பாக தெரியும் அவங்க முகம். ஆமாம், இல்லை தேவனுடைய வார்த்தை இருக்கிறவங்களுக்கு எந்த விதமான இருள் தாக்குனாலும் அந்த இருளில் வந்து அவங்க முகம் பிரகாசிக்கும். ஆனா தேவனுடைய வார்த்தை இல்லாம இருந்தாங்கன்னா இருட்டோட இருட்டா அவங்களுடைய முகம் வந்து ரொம்ப கருப்பா இருக்கும். நீதிமொழிகள் 9:1-6 விருந்துக்கு கூப்பிடுது ஆனா வர மாட்டேன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப புத்தியீனத்தை விட்டு விலகுங்கள். அப்போ ஞானம் தன் கொடுத்த ஜந்துக்களை அடித்து, அப்படின்னா ஞானம் தன்னுடைய ரகசியங்களை வேதத்தில் மறைக்கப்பட்ட மரபொருள்களை வெளிப்படுத்தி தேவன் ஒவ்வொருத்தருக்கும் அந்த இருதயத்தில் அந்த விருந்து கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் நிறைய பேர் அதை வேண்டான்னு சொல்லிட்டு அல்ல தட்டிட்டு போகிறாங்க. அப்போ தேவன் கொடுக்குற விருந்து ஞானத்தினால் ஆகிய விருந்து, வசனத்தினால் ஆகிய விருந்து, ரகசியங்களினாலான விருந்து. அந்த விருந்தை நம்ம சாப்பிட்டா தான் நம்மளுக்கு புரியும். வாயில் மட்டும் நம்ம பேசிட்டு போனால் புரியாது. தேவனுடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்தில் சிந்திச்சு தியானிக்கும் போது தான் அது வந்து நம்முடைய மாம்சத்திலே இரத்த தேவனுடைய வார்த்தையாக மாறும். அப்போ சிலவங்க நாம் ஏதாவது ஒரு காரியம் பேசும்போது அதை ஜீரணிக்க முடியலன்னு சொல்லுவாங்க. காரணம் அதை அங்கீகரிக்க முடியலை. ஆனால் தேவனுடைய வார்த்தையை சிந்தித்து தியானிக்கும் போது ஜீரணமாகி என்னவாக இருக்கும், நம்முடைய இரத்தத்தோட இரத்தமாக கலந்துடும். செப்பனியா 1:7-8 இந்த கல்யாண விருந்தில் பார்த்தீங்கன்னா, கல்யாண விருந்து நடக்கும்போது கல்யாண வஸ்திரம் இல்லாதவனையும் ஆண்டவர் தூக்கி என்ன பண்ணார், கையங்காலம் கட்டி போடான்னு சொல்லிட்டு இருட்டுக்குள்ள வண்டி போட்டார். ஆனால் இங்கே விருந்துக்கு பார்த்தீங்கன்னா, இங்கே 2-3 டைப்பான ஆளுகள் வந்திருக்காங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா அதிபதிகள், அப்புறம் ராஜகுமாரர், யாவரையும் தண்டிப்பேன்னு சொல்கிறார். இது கல்யாண வஸ்திரம் இல்லாமல் இவனுக்கு வந்து அதிபதியினுடைய வஸ்திரம் தரிச்சுட்டு வந்திருக்கிறான், ராஜகுமாரனுடைய வஸ்திரம் தரிச்சுட்டு வந்திருக்கிறான், அப்புறம் மறு தேசத்தினுடைய வஸ்திரத்தை தரித்துட்டு இங்கே வந்து விருந்துக்கு வந்திருக்கிறான். அப்போ மொத்தம் 4 வகையான வஸ்திரம் தரித்தவங்களை ஆண்டவர் கல்யாணத்துலேருந்து தூக்கி கொண்டு வெளியே போடுறாரு. அப்போ கல்யாண வஸ்திரங்கிறதுனா நீதியின் கிரியில் இல்லாமல் தேவனுடைய வார்த்தைகளை வந்து சிந்தித்து தியானிக்கும் போது அவனுக்கு கொஞ்ச நாள் ஆகும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா அறியாமை அவனுக்குள்ளே பெருகும். நாளுக்கு நாள் தேவனுடைய வார்த்தை வளர்கிறதுனால அவனுக்கு அறிவு வளராது. அப்போ தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுனால மட்டுமாக இருந்து கொண்டு கிரி இல்லாமல் இருக்கும்போது இந்த வார்த்தைகள் நாளடைவில் அவர்களுக்கு அறியாமையை கொண்டு வரும். அப்போ தேவனுடைய வார்த்தையை கேட்கிறவர்கள் அதன்படி கிரியை செய்யும்போது அவர்கள் நாளுக்கு நாள் அறிவிலே வளர்கிறார்கள். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த யாகத்துக்கு விருந்துக்கு அதிபதியினுடைய வஸ்திரம் அப்படின்னா யாராக இருக்கும், ஆமாம் எனக்கெல்லாம் தெரியும், நான் பெரிய பாஸ்டர், நான் ஊழிய 40 வருஷம் 50 வருஷம் செஞ்சேன் அப்படிங்கிற பேரும் பெருமையோட இந்த மொண்டி மொடன்னு கூட உக்காந்து அவனுங்களை பரிகாசம் பண்ணிட்டு, நீ என்ன இப்போ தான் ரசிக்கப்பட்ட, உனக்கு என்ன தெரியும் பைபிளில், எனக்கு பாரு எவ்வளவு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தேவனுடைய வார்த்தைகளை அவங்களுடைய அந்த நிலைமையில இருந்து சிந்திச்சு தியானிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவர்களை தேவன் தண்டிப்பார். கல்யாணம் வந்து சாப்பிட்றதுக்கு எந்த தகுதியும் வேண்டாம், உள்ள வந்தா போதும். ஆனா இவன் உள்ள வரும்போது என்ன பண்றான், நான் பெரிய அதிபதி, ஆமா அவனுடைய உலகத்தில் இருக்கிற பெருமையெல்லாம் தூக்கிட்டு உள்ள வர்றான். உள்ளே வரும்போது மற்றவங்களை பரிகாசம் பண்ணுறான். அப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜகுமாரர், ராஜகுமாரன் யாரு சொல்லுங்க பாப்பா? ராஜகுமாரர் பதவிய, நான் இந்த பதவி இருக்கிறவன், நான் 1000 ஆண்டு ஆட்சியில் இப்படித்தான் வருவேன் நான். அதனால நாங்களாம் 144,000 கூட்டத்தை சேர்ந்தவங்க, அதனால இதைப்படி தான் நாங்கள் வந்து ஊழியத்தில் இருப்போம். நீ எல்லாம் வந்து லோ கிளாஸு, நாங்களாம் ஹை கிளாஸு அப்படின்னு சொல்லி தேவனுடைய வார்த்தையை பின்பற்றினா அவனே ஆண்டவர் தண்டிக்கிறார். அப்புறம் மறு தேசத்தின் வஸ்திரம், என்ன மறு தேசத்தின் வஸ்திரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்ல மறுதேசத்தின் வஸ்திரம், நாங்க பரலோகத்துல இப்படி வெள்ளங்கியா தான் இருப்போம், அந்த வெள்ளங்கி இப்ப போட்டுக்குவோம். நாங்க வந்து இந்த மாதிரிதான் இருப்போம், தூய்மையான வெண்மையான வஸ்திரம் தரிச்சிருக்கிறவங்க 1000 ஆண்டு ஆட்சியில. அது எங்க உயிர் தழுகிறதுக்கு முன்னாலேயே இப்பவே தரிச்சுக்கிட்டான். 1000 ஆண்டுல நாங்க இந்த பதவியை வகிக்க போறவங்க, அதனால அந்த பதவிய இப்பவே நாங்க எடுத்துக்கிட்டோம். அதான் மறு தேசங்கிறது பரலோக ராஜ்யம். அந்த பரலோக ராஜ்யத்துல என்னென்ன ஆண்டவர் கொடுக்கணும்னு நினைச்சிருக்காரோ அந்த காரியத்தை இவனே காலத்துக்கு முன்னால
எடுத்துக்கிட்டான்,
தர்றதுக்கு முன்னால இவனே எடுத்துக்கிட்டான். அதனால இந்த மாதிரி ஆளுகள்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உன்னை தூக்கி வெளியில போட்டார். விருந்து பாருங்க, அதுக்கு ஆயத்தப்படுத்தி அதுக்கு விருந்தாளிகளையும் அழைத்திருக்கிறார். அந்த வசனத்திலேயே இருக்குது. எஸ்தர் 1:5-8 எஸ்தர் 1:5-8
அந்த நாட்கள் முடிந்தபோது ராஜா சூசான் அரண்மனையை வந்திருந்த பெரியோர் முதல் சிறியோர் மட்டுமல்ல சமஸ்த ஜனங்களுக்கும் ராஜா அரண்மனையை சார்ந்த சிங்காரத்தோட்டத்தில் மண்டபத்தில் 7 நாள் விருந்து செய்வித்தார். அங்கே வெங்கல தூண்கள் மேல் உள்ள வெள்ளி வளையங்களில் மெல்லிய நூலும் சோப்பு நூலுமான கயிறுகளால் வெள்ளையும் பச்சையும் இளநீருமாகிய தொங்கு திரைகள் விதானித்திருந்தது. சிவப்பு நீளமும் வெள்ளையும் கருப்புமான கற்கள் பதித்திருந்த தலவரிசையின் மேல் பொற்சரிகையும் வெள்ளிச்சரியுமான மெத்தைகள் வைக்கப்பட்டிருந்தது. பொன்னால் செய்யப்பட்ட நானாவித பாத்திரங்களிலே பானம் கொடுக்கப்பட்டது. முதல்தரமான திராட்சரசம் ராஜசிதிக்கு ஏற்க பரிபூரணமாய் பரிமாறப்பட்டது. அவரவருடைய மனதின்படியே செய்யலாம் என்று ராஜா தன் அரண்மனையின் பெரிய மனுஷர்களெல்லாம் கட்டளையிட்டிருந்தபடியினால் முறைப்படி பானம் பண்ணினார்கள். ஒருவனும் பலவந்தம் பண்ணவில்லை.
போதும், இந்த வசனம் பாத்தீங்கன்னா இதனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் எடுத்து வியாக்கியானத்தை எடுத்தோம்னா தேவனுடைய ராஜ்யத்துல விருந்து சாப்பிட்றவங்க எத்தனை பேருன்னு கேட்டீங்கன்னா 144,000 பேர். அப்புறம் அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருடைய அளவு முறைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ ராஜ திராட்சரசம், அப்போ அந்த இதுக்குண்டான தேவனுடைய காரியங்களை ஆண்டவர் கொடுக்கிறார். இப்படியாக அவர்கள் முறைப்படி பானம் பண்ணினார்கள், ஒருவனும் ஒருவனை பலவந்தம் பண்ணப்படவில்லை. அப்படின்னா அவரவர்களுக்கு தேவன் என்னென்ன காரியங்களை கொடுத்துருக்கிறாரோ அந்த மாதிரி காரியங்களோட அவர்கள் இணைந்து தேவனுடைய திட்டங்களை நிறைவேற்றுகிறார்கள். அப்போ இந்த காரியத்தை நம்ம ஒன்னால் தெளிவாக பார்ப்போம், எப்படி தேவன் விருந்து கொடுக்கறத, எப்படி இப்படியெல்லாம் இந்த மாதிரி 144,000 பேர் எப்படி சாப்பிட்றாங்க. ராஜா சமஸ்த ஜனங்களுக்கு விருந்து கொடுக்குறாரு, எல்லா ஜனங்களுக்கும். இப்படி விருந்து கொடுக்குற சமயத்தில் இன்னொரு விருந்து கூட நடக்குது. ஆமாம், எஸ்தர் 1:9-14
ராஜஸ்திரியாகிய வஸ்தியும் ராஜாவாகிய அமாவாஸ்வரியின் அரண்மனையில் ஏழைகளுக்கு ஒரு விருந்து
செய்தார். தப்பா வாசிக்கிறீங்க.
ஜனங்களுக்கும் பிரபுக்களுக்கும் காண்பிக்கும்படி ராஜபீடம் தரிக்கப்பட்டவளாக அவளை ராஜாவுக்கு முன்பாக அழைத்து வர வேண்டும் என்று ராஜாவாகிய அகாஸ்வேருவின் சமூகத்தில் சேவிக்கிற மெகுமான் திஸ்தா அர்போனா பித்தா அபக்தா சேதார் தர்காஸ் என்னும் 7 பிரதானிகளுக்கும் கட்டளையிட்டான். ஆனாலும் பிரதானிகள் மூலமாய் ராஜா சொல்லி அனுப்பின கட்டளைக்கு ராஜஸ்திரியாகிய வஸ்தி வரமாட்டேன் என்றாள். அப்பொழுது ராஜா கடும் கோபம் அடைந்து தனக்குள்ளே மூங்கலெறி கொண்டான். அச்சமயத்தில் ராஜ சமூகத்தை தரிசிக்கிறவர்களும் ராஜ்யத்தின் முதல் ஆசனங்களில் உட்காருகிறவர்களுமான சசேனா, சேதா, அத்மதா, தர்ஷிஸ், மெரேஸ், மசேனா, மெமுகான் என்னும் பெரிய மேதியருடைய ஏழு பிரபுக்களும் அவன் சமீபத்தில் இருந்தார்கள். ராஜா நியாயப்பிரமாணத்தையும் ராஜ நீதியையும் அறிந்தவர்களிடத்தில் பேசுவது தனக்கு வழக்கமானபடியால் காலாகால வர்த்தமானங்களை அறிந்த பண்டிதர்களை நோக்கி, ராஜாவாகிய அகாஸ்வேரு பிரதானிகள் மூலமாய் சொல்லி அனுப்பின கட்டளையின்படி ராஜஸ்திரியாகிய வஸ்தி செய்யாமற் போனது நிமித்தம் தேசத்தின்படி அவளுக்கு செய்ய வேண்டியது என்ன என்று கேட்டான்.
சோத்ரா, இப்ப பாத்தீங்கன்னா ராஜா ஒரு விருந்து நடத்துறாரு, இங்க ராணி அம்மா ஒரு விருந்து நடத்துறாங்க. எதுக்கு போலாம்? போகணும். ஆனா ராணி விருந்துக்கு போயிட்டு, ஆமா, இங்க ராணிக்கே பிரச்சனை ஆகி போச்சு. கடைசியா ஸ்திரீகளுக்கு ஒரு விருந்து நடக்குது, அங்க சமஸ்த ஜனங்களுக்கு ஒரு விருந்து நடக்குது. அப்படின்னா சமஸ்த ஜனங்கள்னு சொன்னா மொண்டி முடவன், வேலியருக நின்றுட்டு இருந்தவன், போனவன், வந்தவன் எல்லாம் சாப்பிட்றான். இங்கே பார்த்தீங்கன்னா ராணி நடத்துகிற விருந்தில் ஸ்திரீகள் மட்டும்தான் கலந்துக்கணும், மற்ற ஆளுக்கு வரக்கூடாது. ஆனால் இந்த ராணி அம்மாவை கிரீடை வச்சு ராஜா கூப்பிட்றாருன்னு சொன்னேன்னா வரமாட்டேன்னுச்சு. அவனுக்கு ராஜாவுக்கு வந்தது பாருங்க கோபம், மூர்க்க வெறி ஆகி போச்சு. சரி, ஸ்திரீகளுக்கு எப்படி விருந்து பண்ணுறது? ஆமாம், நல்லா சூப்பராக சமைக்கணும், இல்லாட்டா நாங்கள் சாப்பிட்டதுக்கு எப்படி இதுக்கு ஈடாகுமான்னு சொல்லி அவங்க உட்காந்து ஒவ்வொன்றும் கணக்கு பண்ணிகிட்டு இருப்பாங்க. ராணி விருந்து வைக்கிறாங்க, அது பெண்கள் மட்டும்தான் கலந்து கொள்ளணும், இதில் ஆண்கள் கலந்து கொள்ளக்கூடாது. என்ன அர்த்தம்? சமையல் பண்ணுறது ராணியே பண்ணியிருக்காங்க, விருந்து அவங்க தானே செய்கிறாங்க. அப்போ பெண்களுக்கு விருந்துன்னா எல்லாமே பெண்களாக தான் இருந்திருக்கிறோம், ஒரு ஆம்பளை உள்ளே போகக்கூடாது. ஆனால் ராஜா விருந்து அப்படி இல்லை, ஆண்களும் போகலாம் பெண்களும் போகலாம். விருந்துக்கு போயலாம். அப்போ ராணி விருந்து என்ன? ஆனால் அங்கேயும் நிறைய பேர் விருந்து சாப்பிட்றாங்கள. ஆமாம், சபைக்குண்டான விருந்து. சமக்காரங்க எல்லாம் சேர்த்துக்கிட்டு அவனுங்களா ஒரு விருந்து கொண்டாடுறாங்க. அதனால அந்த லீடருக்கும் பிரச்சனை, விருந்து சாப்பிட்டவனுக்கும் பிரச்சனை. ராணிக்கே பிரச்சனைனா மற்றவனுக்கெல்லாம் எங்க போறது? மூர்க்க வெறி கொண்டாரு ராஜா. அதனால என்ன பண்றாரு? ராஜ நீதி நியாயப்பிரமாணத்தை அறிந்த பண்டிதர்களை நோக்கி, இவங்களாம் யாருன்னு கேட்டிங்கன்னா தேவதூதர்கள் மூலம் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அப்போ தூதர்களை மத்தியஸ்தம் வச்சு தான் இந்த நியாயத்தை விசாரிக்கிறாரு. விசாரித்து என்ன பண்ணிட்டாங்க? வஸ்தியை இந்த ராஜாவுக்கு முன்னால் வரக்கூடாது அப்படின்னு என்ன அர்த்தம்? சொல்லுங்க.
இந்த சபை வந்து
கரெக்ட். ஆமாம், சபைக்குன்னு விருந்து நடத்தினவனுக்கா ஆவல இங்கே இருந்து கண்டிதான். அங்கே ராஜ சமூகத்துக்கு போக முடியாது அப்படிங்கிற பிரமாணத்தை தேவதூதர்கள் கொண்டு வராங்க. ராஜாவினுடைய முதல் ஆசனத்தில் உட்காந்துட்டு இருக்கிறவங்க யார்? ராஜாவினுடைய முதல் ஆசனத்தில் உட்காந்துருக்கிறவங்க, அந்த தேவதூதரில் முதல் வரிசையில் யார் உட்காந்துட்டு இருக்கிறவங்க? மிகாவேல் தூதர். உபத்திரவ காலம் மிகாவேல் தூதனுடைய மேற்பார்வையில் தான் பூமியில் நடக்கிறது. அப்போ கல்யாணம் இருந்து சாப்பிட்றவன் என்ன கல்யாணம் இருந்து சாப்பிட்றாங்கிறத பார்த்து தான் அவனுக்கு சந்தோஷம். ராஜா கல்யாண விருந்தில் சாப்பிட்டானா அவனுக்கு சந்தோஷம், ராணி விருந்தில் போய் சாப்பிட்டானா அவனுக்கு பிரச்சனை. ஏன்னா ராணிக்கே பிரச்சனைனா அதில் இருக்கிறவனுக்கும் பிரச்சனை தான். அதனால் வருகிற நாட்களில் இந்த ராஜா கல்யாணத்தில் எத்தனை பேர் சாப்பிட்றான், இந்த சீட்டெல்லாம் சொல்லுது பார்த்தீங்களா, வெள்ளி பொண்ணு வரிசைகள், மேடைகள், கருப்பு வெள்ளையான கற்கள், தளவரிசைகள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கணக்கு கூட்டி எடுத்தாச்சுன்னா 144 வருது. பைபிளில் 144,000 பேர்த்த பற்றி புதிய ஏற்பாட்டில் நிறைய இடத்துல எழுதியிருக்கு. ஆனால் பழைய ஏற்பாட்டில் 144 நம்பர் வரக்கூடிய ஒரே ஒரு வசனம் இந்த எஸ்தரில் இருக்குது. விருந்து சாப்பிட்ற இடத்துல அந்த தலைவரிசைகள் பார்த்தீங்கன்னா எண்ணி எண்ணி நம்ம எடுக்கும்போது 144 வரும். அது கூட 3 சைபரை போட்டாச்சுன்னா 144,000. அப்போது தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள் 144,000 பேர் இந்த ராஜா விருந்தை சாப்பிட்டு இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, ராஜாவுடைய பிரதிநிதிகளாக வருகிற நாட்களிலே மாறுகிறார்கள். இந்த காரியத்தை குறித்து நாம் இன்னொரு வாரம் இதை குறித்து தெளிவாக பார்ப்போம். தேவன் தாமே இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பாராக. Thank you.